தென்றல் அக்டோபர் 2010. கவிஞர் தாமரையுடன் பாகிரதி சேஷப்பன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக வெற்றி பெற்ற முதல் பெண் என்று கவிஞர் தாமரையை கூறலாம். தூய தமிழில்தான் பாடல்கள் எழுதுவேன், இரட்டை அர்த்தம் தரும் வரிகளை எழுத மாட்டேன் என்றெல்லாம் நிபந்தனைகளுடன் திரைப்பட பாடல்களை எழுதும் இவர் பெரிய போராட்டத்துக்கு பின்னர் தான் இத்துறையில் நுழையவும் வெற்றி பெறவும் முடிந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதற்கு முன்னரே எழுத்தாளராக கவிஞராக பல இதழ்களில் அறியப்பட்ட தாமரை மிகுந்த கொள்கை பிடிப்பு உடையவர் என்பதோடு ஈழத்தமிழர் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதிக்கு வருகை தந்த கவிஞரை தென்றலுக்காக சந்தித்தார் கவிஞர், எழுத்தாளர், நாடகாசிரியர் பாகிரதி சேஷப்பன். இவர் மேடை வடிவமைத்து இயக்கிய கல்கியின் பொன்னியின் செல்வன் பெற்ற வெற்றி தென்றல் வாசகர்கள் அறிந்ததே. இனி நேர்காணல். பாகிரதி சேஷப்பன், ஒரு பெண்ணால் நீங்கள் திரைப்படத்துறையில் நுழைந்து பெரிய வெற்றி கண்டுள்ளீர்கள். உங்களை பற்றிய பின்னணியை தென்றல் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தாமரை, என் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள். நகராட்சி பள்ளியிலே வேலை செய்தார்கள். நாங்கள் மூன்று பிள்ளைகள், மூவரையும் நல்ல தமிழ் பற்றுடன் வளர்த்தார்கள். படிப்பறிவு பெற்றதில் என் பெற்றோர் முதல் தலைமுறை, நாங்கள் இரண்டாவது தலைமுறை. எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், அதனால் படிப்பு மிகவும் முக்கியம் என்ற சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டோம். நாங்கள் மூவருமே மிகவும் நன்றாக படித்து பொறியாளர்கள் ஆனோம். நீங்கள் ஆரம்ப நாட்கள் முதலே திரைப்பட கவிஞர் ஆகிவிடுவது என்ற முடிவில்தான் இருந்தீர்களா? இல்லை, நான் சிறு வயதிலிருந்து சினிமா பாடல்களை கேட்பதில் ஈடுபாடு கொண்டிருந்தேன். ஆனால் பாடல் ஆசிரியராக வருவேன் என்று நினைத்தது இல்லை. அப்படியானால் சென்னைக்கு என்ன செய்ய எண்ணி வேலையை துறந்து விட்டு வந்தீர்கள்? நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஜூனியர் விகடன், ஆனந்த விகடனில் மாணவ நிருபராக இருந்தேன். இரண்டாவது குழுவில், அதாவது 1985-86 நான் இருந்தேன். நான் படிக்கும் பொழுது எழுதிய ஒரு கவிதை மென் பாதங்கள் என்ற தலைப்பில் கல்கியில் பிரசுரமானது. சுமார் மூன்று கதைகள் சாவியில் பிரசுரமாயின. உதவி ஆசிரியர் பணிக்கு முதலில் சாவியில் விண்ணப்பம் செய்தேன், கிடைத்தது. ஆனால் அதைவிட 10 மடங்கு அதிக சம்பளத்தில் பொறியாளராக இருந்ததால் உதவி ஆசிரியர் வேலையை ஏற்க முடியவில்லை. ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்ததால் மிகுந்த சவால்களை சந்திக்க வேண்டி வந்தது. நான் வேலையை விட்டுவிட்டு எழுத்தாளராக வேண்டும் என்ற முயற்சியில் சென்னைக்கு வந்ததில் குடும்பத்தில் யாருக்கும் விருப்பம் இல்லை. எல்லோரையும் பகைத்து கொண்டு வேலையை விட்டுவிட்டு ஒரே ஒரு சூட்கேஸுடன் சென்னைக்கு வந்துவிட்டேன். வெற்றி அடையாமல் திரும்பி போக முடியாது. ஒருவேளை அதனால் தான் ஜெயித்தேனோ என்னவோ. சென்னைக்கு வந்து என்ன செய்தீர்கள்? பொறியாளராக வேலை செய்து சேர்த்த பணம் கொஞ்சம் இருந்தது. அதை வைத்து சிக்கனமாக வாழ்ந்து கொண்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் வாய்ப்பு தேடி அலைந்தேன். பத்திரிகை ஆசிரியர் பணி இன்னமும் கிடைக்க இருந்தது அல்லவா? அதை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கவில்லையா? இந்த சமயத்தில் எனக்கு தீர்மானமான ஒரு அரசியல் பார்வை, கொள்கைகள் போன்றவை வந்துவிட்டன. பத்திரிகைகளில் சேர்ந்தால் நான் என் விருப்பப்படி எழுத முடியாது, எனவே சேரவில்லை. சினிமா பாடல் ஆசிரியராக தீர்மானித்து வாய்ப்பு தேடி அலைந்தேன். சினிமா துறையில் பெண் பாடல் ஆசிரியர்கள் யாருமே இல்லாத காலத்தில் எப்படி அதில் நுழைந்து முன்னுக்கு வர முடிந்தது? ஆமாம், நான் வாய்ப்பு தேடி அலைந்த காலத்தில் கிடையாது. நான் மிகவும் போராடித்தான் புக முடிந்தது. நான் என் திறமைகளை மிகவும் சிரமப்பட்டு நிரூபிக்க வேண்டியிருந்தது. சில சமயங்களில் சோர்வு ஏற்படும். அப்போது முயற்சியை கைவிட்டு விடுவோமா என்று கூட தோன்றும். ஆனால் இதற்குள் நான் சினிமா துறையில் வர முயற்சி செய்கிறேன் என்று எல்லோருக்கும் தெரிந்து போயிற்று. இதற்காக மிகவும் முயற்சி செய்கிறேன் என்ற செய்தி பத்திரிகைகளில் எல்லாம் பிரசுரமாகிவிட்டது. எனவே இப்போது நான் கைவிட்டால் பெண்களால் இந்த துறையில் வெற்றி பெறவே முடியாது என்று என்னை காரணம் காட்டி முத்திரை குத்தி விடுவார்களோ என்று தோன்றியது. மற்ற பெண்களுக்கு இது ஒரு தடங்கலாகிவிடும், எனவே ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம். இனி பின்வாங்கக்கூடாது என்று கடினமாக உழைத்தேன். ஓரளவு வெற்றியும் பெற்றேன். சுவாரஸ்யமான போராட்டங்கள் தான் இயற்கையான தமிழ் கவிதைகளின் வழிமுறைகள், கொள்கை பாடல்கள், உணர்ச்சி பூர்வமான பாடல்கள் என்ற வகைகளில் இருந்து தமிழ் துறையுலகம் வெளிவந்துவிட்ட காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே நுழைந்தீர்கள். மீண்டும் இந்த வழிமுறைகளை உள்ளே புகுத்தினீர்கள். அது மீண்டும் ஒரு போராட்டமா? ஆமாம், நான் தூய தமிழில்தான் பாடல்கள் எழுதுவேன், ஆங்கிலமும் ஆபாசமும் கலக்காமல்தான் எழுதுவேன் போன்ற கொள்கைகளுடன் சினிமா துறைக்குள் நுழைந்தேன். அதில் வெற்றி பெற மக்கள்தான் காரணம். மக்களிடம் இது போன்ற பாடல்களுக்கு தேவை இருக்கிறது. வேறு மாதிரியான பாடல்கள் மக்களிடம் சலிப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. நான் இதற்கு ஒரு மாற்று ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். திரைப்படத்தில் நீங்கள் முதலில் யார் மூலம் பாடல்கள் எழுத ஆரம்பித்தீர்கள்? நான் திரைப்பட பாடலாசிரியர் ஆவதற்கான முயற்சியை 2 கட்டங்களாக செய்தேன். முதன் முதலாக 1994 வேலையை விட்டு வந்து இளையராஜா, தேவா போன்றவர்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டேன், கிடைக்கவில்லை. ஊருக்கு திரும்பி போய்விட்டேன். அதன் பிறகு கதை கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். முதலில் போட்டி கதைகள் எழுதினேன். எந்த பத்திரிகையில் போட்டி அறிவிக்கப்பட்டாலும் அதில் என் கதையோ கவிதையோ கண்டிப்பாக பங்கு பெறும். என்னை எனக்கும் மற்றவர்களுக்கும் நிரூபிக்க இது பயன்பட்டது. பரிசாக வந்த தொகை மிகவும் பயன்பட்டது. நல்ல இலக்கிய பரிசுகள் எனக்கு கிடைத்தன. அதன் மூலம் என்னை பிறருக்கு அடையாளம் தெரிய ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 15 பரிசுகள் கிடைத்தன. பரிசுகள் வாங்குவதற்காக அடிக்கடி சென்னை வருவேன். குமுதம் ஏர் இந்தியா சேர்த்து நடத்திய கவிதை போட்டியில் தொலைந்து போனேன் என்ற என் கவிதை பரிசு பெற்றது. பரிசாக சிங்கப்பூர் செல்ல எனக்கு இலவச டிக்கெட் கிடைத்தது. அப்போது சுஜாதா அவர்கள் குமுதம் இதழில் ஆசிரியராக இருந்தார். அந்த பரிசு என்னை எல்லோருக்கும் தெரிய வைத்தது. 1996 நான் சிங்கப்பூர் போனேன். என்னுடைய அனுபவங்கள் விரிவடைந்தன. அதன் பிறகுதான் சென்னையிலேயே நிரந்தரமாக வந்து தங்க முடிவு செய்தேன். 2 கட்டமாக நான் மீண்டும் வாய்ப்பு தேடிய போது என்னுடைய பிரசுரமான கதைகள், பரிசு பெற்ற கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் முன்பே எல்லோருக்கும் தெரிந்திருந்த காரணத்தால் மிக உதவியாக இருந்தது. சாவி அவர்கள் தம் கைப்பட "நான் உங்கள் விசிறி" என்று கடிதம் எழுதினார். என்னிடம் சாவியில் தொடர்கதை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். நேற்றைய மிச்சங்கள் என்ற ஒரு தொடர்கதையை சாவிக்காக எழுதி வந்தேன். 21 வாரங்கள் வெளிவந்தது. அதிலும் நான் பிரபலமானேன். இந்த முறை ஒரு இசையமைப்பாளரிடமோ இயக்குநரிடமோ சென்று வாய்ப்பு கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அடையாளம் இருந்தது. நான் சீமான் அவர்களை சந்தித்தேன். அவர் தேவாவின் இசையில் ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தார். இந்த பாடல் ஸ்டூடியோவில் தயாராகி கொண்டிருந்த பொழுது விக்ரம் அவர்களின் உதவியாளர் என்னை சந்தித்தார். அவர் பாடலை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னதுடன் விக்ரம் அவர்களிடம் என்னை அறிமுகம் செய்தார். விக்ரம் அப்போது "உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்" என்ற படம் செய்து கொண்டிருந்தார். அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு வாய்ப்பு கொடுத்தார். "மல்லிகை பூவே மல்லிகை பூவே" என்ற அந்த பாடல் மிகவும் வெற்றி அடைந்தது. படமும் பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. ஆனாலும் ஒவ்வொரு வாய்ப்பை அடையவும் என்னை நிரூபிக்கவும் மிகவும் கடினமாக இருந்தது. பெண் கவிஞர் என்பதால் ஒவ்வொரு புது இயக்குநரிடம் போகும்போதும் எனக்கு அங்கீகாரம் கிடைப்பது கடினமாக இருந்தது. என்னால் கையாள முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி ஒவ்வொரு முறையும் வருகிறது. அதனால் என்னை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. என்னிடம் பாடல் காட்சியை விவரிக்க அவர்களுக்கு தயக்கம் இருக்கும். நானும் சில கொள்கைகளை கடைபிடித்து வருகிறேன். நிபந்தனைகள் போடுவேன். அதாவது தூய தமிழ் பாடல்கள் தான் எழுதுவேன். மோசமான இரட்டை அர்த்த பாடல்கள் எழுத மாட்டேன். ஆங்கிலம் கலக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிவிடுவேன். இதன் காரணமாக நான் சுமார் 100 வாய்ப்புகளுக்கு மேல் இழந்திருக்கிறேன். ஆனால் அது எனக்கு நன்மையே செய்தது. எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் நல்ல தரமான இயக்குநர்களிடம் கிடைத்தது. நான் தரமான பாடல்களுடனே ஆரம்பித்தேன். இப்படித்தான் கௌதமை சந்தித்தேன். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அவர் பாடல்கள் கொடுத்தார். 2002 காக்க காக்க என்ற படத்துக்கு பாடல்கள் எழுதினேன். படம் பெரிய வெற்றி கண்டது. சூர்யாவுக்கு அது அடுத்த கட்டம். கௌதமுக்கும் அந்த படம் நல்ல பெயர் வாங்கி தந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் நல்ல இசையமைப்பாளராக உருவானார். எனக்கு அந்த படத்திற்கு பிறகு பெயர் நிரந்தரமானது. வேட்டையாடு விளையாடு, கண்ட நாள் முதல் போன்ற படங்களில் முழு படத்துக்கும் நானே பாடல்கள் எழுதினேன். இந்த வரிசையில் வாரணம் 1000 ஒரு பெரிய வெற்றி. வருங்கால பெண் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? நான் முன்னணிக்கு வருவதற்கு 1997 முதல் இதுவரை 13.5 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்று உள்ளே வந்துவிட்டு நாளைக்கே பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. கடின உழைப்பும் தியாகமும் பொறுமையும் கட்டாயம் வேண்டும். நேர்மையாகவும் ஊக்கத்துடனும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அது கட்டாயம் பலன் தரும். நீண்டகால நோக்கில் அதுதான் சரியான அணுகுமுறை. நான் அதைத்தான் பார்த்தேன். உங்கள் அமெரிக்க விஜயம் பற்றி பேசலாமா? ஃபெட்னா சுமார் 12 ஆண்டுகளாக கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நான் கடுமையான மைக்ரேன் தலைவலி நோயாளி. எனவே என்னால் அதிகம் பயணம் செய்ய முடிவதில்லை. மேலும் நான் வெளியூர் வந்துவிட்டால் சென்னையில் பட வாய்ப்புகள் நழுவிவிடும். 2002 எனக்கு திருமணமானது. அதன் பிறகு குழந்தை பிறந்தான். இது போன்ற காரணங்களால் நான் அமெரிக்க பயணத்தை தள்ளி போட்டு வந்தேன். இந்த முறை குழந்தையும் சற்று வளர்ந்து விட்டதால் எல்லோருமாக வந்தோம். நிறைய மாநிலங்களுக்கு போனேன். நிகழ்ச்சிகள் நன்றாக இருந்தன. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு மகிழ்ச்சியான பயணம்தான். இந்த பயணம் ஊர் சுற்றி பார்ப்பதற்கோ மக்களை சந்தித்து பழகவோ வந்ததில்லை. சமூக நோக்குடன் தான் வந்தேன். சென்ற ஆண்டு ஈழப்போர் நடந்து முடிந்த போது எவ்வளவு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் கொதித்து எழவில்லை, தட்டி கேட்கவில்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு. இந்த கொடுமைக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள். என் வீட்டிலே அம்மாவோ உங்கள் சகோதரியோ அங்கே செத்து போயிருந்தால் நாம் சும்மா இருப்போமா? அங்கே செத்தவர்கள் தமிழர்கள்தானே. அப்போது நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு கிடையாதா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவுக்கு வருகிறது இல்லையா? ஆமாம், அங்கே 100 பேர் செத்தார்கள். இங்கே 50,000 பேர். உலக நாடுகளெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றன. இலங்கை அரசை போர்க்குற்றவாளி என்று ஐநா அறிவித்துவிட்டது. அதன் அடிப்படையில் பொருளாதார ரீதியில் இலங்கை அரசை தனிமைப்படுத்தவும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி விசாரிக்கவும் நான் எல்லா தமிழ் மக்களிடமும் ஆதரவு கேட்கிறேன். இந்த உணர்ச்சிகரமான கட்டத்தில் நேர்காணலை முடித்துக்கொண்டு கவிஞருக்கு நன்றி கூறி விடைபெற்றோம்.